சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும். www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை மார்ச் 28, 2021. தலைப்பு: யதார்த்தம். கோல்டன் உரை. ஏசாயா: தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை, நீரே அல்லாமல் உலகத் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதுமில்லை, செவியால் உணர்ந்ததுமில்லை, அவைகளை கண்டதுமில்லை. பொறுப்பு ரீதியான வாசிப்பு: ஏசாயா. ஏசாயா இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கணம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும், உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன், பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டிச் சேர்ப்பேன். நான் வடக்கை நோக்கி கொடு என்றும், தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி, தூரத்திலிருந்து என் குமாரரையும், பூமியின் கடையாந்தரத்திலிருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமந்தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து யாத்திராகமம். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அப்பொழுது கர்த்தர், நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன், வா என்றார். யாத்திராகமம். அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவிக்கொண்டார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றான். கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான். அதை தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்டபோது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையை நீட்டி அதன் வாலை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்தபோது அது அவன் கையிலே கோலாயிற்று. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம் என்றார். மேலும் கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையை உன் மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை தன் மடியிலே போட்டு அதை வெளியே எடுக்கும்போது, இதோ அவன் கை உறைந்த மழையைப் போல வெண்குஷ்டம் பிடித்திருந்தது. அவர், உன் கையை திரும்பவும் உன் மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை திரும்ப தன் மடியிலே போட்டு தன் மடியிலிருந்து அதை வெளியே எடுத்தபோது அது திரும்ப அவனுடைய மற்ற சதையைப் போலாயிற்று. இராஜாக்கள். அக்காலத்தில் சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி, இன்ன இன்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரரோடே ஆலோசனை பண்ணினான். ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பி, இன்ன இடத்துக்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும், சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொல்லச் சொன்னான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து, தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாயிருந்து இப்படி அநேகந்தரம் தன்னை காத்து கொண்டான். இந்த காரியத்து நிமித்தம் சீரிய ராஜாவின் இருதயம் குழம்பி அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து, நம்முடையவர்களில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாயிருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டான். அப்பொழுது அவன் ஊழியக்காரரில் ஒருவன், அப்படியில்லை என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலிருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான். அப்பொழுது அவன், நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான். அவன் தோத்தானில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் இரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் இராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில், இதோ இராணுவமும் குதிரைகளும் இரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடிருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடிருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் இரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். மார்க்கு. இயேசு தம்முடைய அழைத்து. மார்க்கு. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது, திமியுவின் மகனாகிய பர்திமியு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன்மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். மத்தேயு. ஆகையால் பரலோகத்திலிருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராயிருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராயிருக்க கடவீர்கள். கொரிந்தியர். இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாயிருந்தால் கெட்டுப்போகிறவர்களுக்கு அது மறைபொருளாயிருக்கும். தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்கச் சொன்ன தேவன் இயேசுவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்றப்பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கிப் போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளையல்ல, காணப்படாதவைகளை நோக்கியிருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் இலேசான நம்முடைய உப உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். எபேசியர். நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். மேரி பேக்கர் எடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடு டிஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். எல்லா யதார்த்தங்களும் கடவுளிலும் அவருடைய படைப்பிலும் இணக்கமான மற்றும் நித்தியமானவை. ஆரம்பம் முதல் இறுதி வரை மரணமானது எதுவுமே பொருள், மனித நம்பிக்கைகள் மற்றும் வேறு ஒன்றும் இல்லை. அது கடவுளை பிரதிபலிக்கும் உண்மையானது மட்டுமே. பொருள் வாழ்வின் நம்பிக்கை மற்றும் கனவிலிருந்து முற்றிலும் தனித்தனியாக இருப்பது. வாழ்க்கை தெய்வீகமானது, ஆன்மீக புரிதலையும் முழு பூமியிலும் மனிதனின் ஆதிக்கத்தின் நனவையும் வெளிப்படுத்துகிறது. இந்த புரிதல் பிழையை வெளிப்படுத்துகிறது மற்றும் நோயுற்றவர்களை குணப்படுத்துகிறது. அதனுடன் நீங்கள் அதிகாரம் உள்ளவராக பேசலாம். எபிரேய சட்டம் இயற்றுபவர் பேச்சு மெதுவாக தனக்கு என்ன வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பதை மக்களுக்கு புரிய வைப்பதில் விரக்தியடைந்தார். தன் தடியை வீழ்த்த ஞானத்தால் வழி நடத்தப்பட்ட போது அது ஒரு பாம்பாக மாறியதை கண்டபோது மோசே அதற்கு முன்பாக ஓடிவிட்டான். ஆனால் ஞானம் அவனை திரும்பி வந்து பாம்பை கையாளும்படி கட்டளையிட்டது. பின்னர் மோசேயின் பயம் நீங்கியது. இந்த சம்பவத்தில் அறிவியலின் உண்மைத்தன்மை காணப்பட்டது. விஷயம் ஒரு நம்பிக்கை மட்டுமே என்று காட்டப்பட்டது. ஞானத்தின் கட்டளைக்குட்பட்ட பாம்பு தெய்வீக அறிவியலை புரிந்து கொள்வதன் மூலம் அழிக்கப்பட்டது. மேலும் இந்த சான்று ஒரு ஊழியராக இருந்தது. மோசேயின் மாயை அவரை எச்சரிக்கும் சக்தியை இழந்தது. அவர் வெளிப்படையாக கண்டது உண்மையில் மரண நம்பிக்கையின் ஒரு கட்டம் என்பதை கண்டுபிடித்தார். தொழுநோய் என்பது மரண மனதின் ஒரு படைப்பு, ஆனால் அது ஒரு பொருளின் நிலை அல்ல என்பதை அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது. மோசே முதன் முதலில் தனது மார்பில் கையை வைத்து பயங்கரமான நோயால் பணியாக வெண்மையாக வெளியே இழுத்து தற்போது தனது கையை அதன் இயல்பான நிலைக்கு மீட்டெடுத்தார். அதே எளிய செயல்முறை. தெய்வீக அறிவியலில் இந்த ஆதாரத்தால் கடவுள் மோசேயின் பயத்தை குறைத்து விட்டார். மேலும் உள்ளார்ந்த குரல் அவருக்கு கடவுளின் குரலாக மாறியது. அவர்கள் உன்னை நம்பாவிட்டால் அது நடக்கும். முதல்வரின் குரலை கேட்கவும் இல்லை. அடையாளம் பிந்தைய அடையாளத்தின் குரலை அவர்கள் நம்புவார்கள். வரவிருக்கும் நூற்றாண்டுகளில் இயேசுவால் விஞ்ஞானம் நிரூபிக்கப்பட்ட போது தண்ணீரை மதுவாக மாற்றுவதன் மூலம் மனதின் சக்தியை தனது மாணவர்களுக்கு காட்டினார். மேலும் பாம்புகளை பாதிப்பில்லாமல் கையாள்வது, நோயுற்றவர்களை குணப்படுத்துவது மற்றும் தீமைகளை வெளியேற்றுவது ஆகியவற்றை கற்றுக் கொடுத்தார். மனதின் மேலாதிக்கத்திற்கு சான்றாக புரிதல் என்பது ஒரு பொருளிலிருந்து ஆன்மீக அடிப்படையில் வாழ்க்கை மற்றும் புத்திசாலித்தனத்தின் நிலைப்பாடுகளை மாற்றும் போது வாழ்க்கையின் யதார்த்தத்தை உணர்வின் மீது ஆன்மாவின் கட்டுப்பாட்டை பெறுவோம். மேலும் கிறிஸ்தவத்தை அல்லது உண்மையை அதன் தெய்வீக கோட்பாட்டில் உணருவோம். இணக்கமான மற்றும் அழியாத மனிதனை பெறுவதற்கும் அவரது திறன்கள் வெளிப்படுவதற்கும் முன்பு இது உச்சக்கட்டமாக இருக்க வேண்டும். இது மிகவும் முக்கியமானது. தெய்வீக அறிவியலின் இந்த அங்கீகாரம் வருவதற்கு முன்னர் செய்யப்பட வேண்டிய மகத்தான வேலையை பார்க்கும் போது நமது எண்ணங்களை தெய்வீக பாட்டை நோக்கி திருப்புவதற்கு அந்த பிழையை விட்டுக் கொடுக்க வரையறுக்கப்பட்ட நம்பிக்கை தயாராக இருக்கலாம். மரண மனிதன் என்று அழைக்கப்படுவது மனிதனின் யதார்த்தம் அல்ல என்பதை விமர்சகர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் வருகையின் அறிகுறிகளை அவர்கள் பார்ப்பார்கள். கிறிஸ்து கடவுளின் ஆன்மீக அல்லது உண்மையான யோசனையாக இப்போது பழையதைப் போல வந்து ஏழைகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார், நோயுற்றவர்களை குணப்படுத்துகிறார், தீமைகளை விரட்டுகிறார். கிறிஸ்தவத்தின் ஒரு முக்கிய அங்கத்தை மீட்டெடுப்பது பிழையா, அதாவது அப்போஸ்தலிக் தெய்வீக சிகிச்சை முறை? இல்லை, கிறிஸ்தவத்தின் விஞ்ஞானம் அதை மீட்டெடுக்கிறது. இருளில் பிரகாசிக்கும் ஒளி. இருள் புரிந்து கொள்ளவில்லை. பொருள் உடலும் மனமும் தற்காலிகமானது, ஆனால் உண்மையான மனிதன் ஆன்மீகம் மற்றும் நித்தியம். உண்மையான மனிதனின் அடையாளம் இழக்கப்படவில்லை, ஆனால் இந்த விளக்கத்தின் மூலம் காணப்படுகிறது. இருப்பு மற்றும் அனைத்து அடையாளங்களின் நனவான எல்லையற்ற தன்மை இதன் மூலம் கண்டறியப்பட்டு மாறாமல் உள்ளது. கடவுள் எல்லாவற்றிலும் நித்தியமாகவும் தன்னுடையவராக இருக்கும் போது மனிதன் உண்மையானதை இழக்க நேரிடும். மனம் ஒரு பொருளில் உள்ளது மற்றும் இன்பங்கள் மற்றும் வலிகள் என்று அழைக்கப்படுபவை பிறப்பு, பாவம், நோய் மற்றும் பொருளின் மரணம் ஆகியவை உண்மையானவை என்ற கருத்து உண்மையானது. இந்த நம்பிக்கை எப்போதும் இழக்கப்படும். மனிதனை பற்றிய நமது வரையறையை தொடர்ந்து இணக்கமான மற்றும் அழியாத மனிதன் என்றென்றும் இருந்திருக்கிறான் என்பதை நினைவில் கொள்வோம். மேலும் எந்த ஒரு உயிர், பொருள் மற்றும் புத்திசாலித்தனம் ஆகியவற்றின் விஷயத்தில் இருக்கும் மாயையான மாயைக்கு அப்பால் மற்றும் அதற்கு மேல் இருக்கிறான். இந்த அறிக்கை உண்மையை அடிப்படையாக கொண்டது, கட்டுக்கதை அல்ல. மரண மனதிற்கு முன் என்ன மாதிரி? இது அபூரணம், மகிழ்ச்சி, துக்கம், பாவம், துன்பம். மரண மாதிரியை ஏற்றுக்கொண்டீர்களா? நீங்கள் அதை மீண்டும் உருவாக்குகிறீர்களா? தீய சக்திகள் மற்றும் அருவறுப்பான வடிவங்களால் உங்கள் வேலையில் நீங்கள் வேட்டையாடப்படுகிறீர்கள். அபூரண மாதிரியின் எல்லா மனிதர்களிடமிருந்தும் நீங்கள் கேட்கவில்லையா? உங்கள் பார்வைக்கு முன்பாக உலகம் அதை தொடர்ந்து வைத்திருக்கிறது. இதன் விளைவாக அந்த குறைந்த வடிவங்களை பின்பற்றவும், உங்கள் வாழ்க்கை பணிகளை மட்டுப்படுத்தவும். உங்கள் அனுபவத்தில் பொருளின் மாதிரிகளின் கோண கோடிட்டையும் குறைபாட்டையும் பின்பற்றவும் நீங்கள் பொறுப்பாவீர்கள். இதை சரிசெய்ய நாம் முதலில் நம் பார்வையை சரியான திசையில் திருப்ப வேண்டும், பின்னர் அந்த வழியில் நடக்க வேண்டும். நாம் சிந்தனையில் சரியான மாதிரிகளை உருவாக்கி அவற்றை தொடர்ந்து பார்க்க வேண்டும், அல்லது அவற்றை ஒருபோதும் பிரமாண்டமான மற்றும் உன்னதமான வாழ்க்கையில் செதுக்க மாட்டோம். தன்னலமற்ற தன்மை, நன்மை, கருணை, நீதி, ஆரோக்கியம், புனிதம், அன்பு, பரலோக ராஜ்யம் நமக்குள் ஆட்சி செய்யட்டும். பாவம், நோய், இறப்பு ஆகியவை அவை மறைந்து போகும் வரை குறைந்துவிடும். உண்மையானது அனைத்தும் நித்தியமானது, பரிபூரணமானது யதார்த்தத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. முழுமை இல்லாமல் எதுவும் முற்றிலும் உண்மையானது அல்ல. பரிபூரணம் தோன்றும் வரை, யதார்த்தத்தை அடையும் வரை அனைத்தும் தொடர்ந்து மறைந்துவிடும். எல்லா புள்ளிகளிலும் நாம் நிறமாலையை விட்டுவிட வேண்டும். மூடநம்பிக்கையின் ஏதோ ஒன்றை நாம் தொடர்ந்து ஒப்புக்கொள்ளக்கூடாது. ஆனால் நாம் அதில் உள்ள எல்லா நம்பிக்கையையும் விட்டுவிட்டு ஞானமாக இருக்க வேண்டும். விஞ்ஞான இருப்பு மற்றும் தெய்வீக சிகிச்சை முறை பற்றிய கிறிஸ்துவை போன்ற புரிதல் ஒரு சரியான கோட்பாடு மற்றும் கருத்தை உள்ளடக்கியது. சரியான கடவுள் மற்றும் பரிபூரண மனிதர் சிந்தனை மற்றும் ஆர்ப்பாட்டத்தின் அடிப்படையாக மனிதன் ஒரு காலத்தில் பரிபூரணனாக இருந்தான். ஆனால் இப்போது அவனுடைய பரிபூரணத்தை இழந்துவிட்டால் மனிதர்கள் கடவுளின் பிரதிபலிப்பு உருவத்தை மனிதனில் ஒருபோதும் பார்த்ததில்லை. இழந்த படம் எந்த படமும் இல்லை. தெய்வீக பிரதிபலிப்பில் உண்மையான ஒற்றுமையை இழக்க முடியாது. இதை புரிந்து கொண்டு இயேசு சொன்னார், ஆகையால் பரலோகத்திலுள்ள உங்கள் பிதா பரிபூரணராக இருப்பதைப் போல நீங்கள் பரிபூரணராக இருங்கள். உங்கள் எண்ணங்களில் சரியான மாதிரி இருக்கட்டும். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எதியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.